பெயரலாகிய கடம்பவனேசருடைய திருவருளினாலே காஞ்சி புராணத்திலே இன்று காமாட்சி அம்மையார் ஸ்தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கிறான். ஒரே பொருள் இரண்டு தன்மையாக இருக்கிறது. ஒரே ஒரு மனுஷன் இரண்டு தன்மையா இருக்க முடியாது. கடவுள் தான் அப்படி இருக்க முடியும். பண்ணாகவும் இருக்கிறான், ஆணாகவும் இருக்கிறான், வெப்பமாகவும் இருக்கிறான், தப்பமாகவும் இருக்கிறான். இப்படி அறிவாகவும் ஆற்றலாகவும் விளங்குகின்ற சுவாமி தனது அருளை சக்தியாக வரச் செய்து அந்த சக்தியின் மூலமாக உயிர்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தலருளாகிய பஞ்சகிருத்தியடையங்களையும் தன்னுடைய சக்தியை கொண்டுதான் செய்கிறார். சக்தி இல்லாதவன் செய்ய முடியாது. சக்தி இல்லாதவன் எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால இந்த சக்தி என்கின்ற சொல் சிவத்தோடு சேர்ந்ததுதான் சக்தின்னு சொல்றோம். வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. சக்தின்னு சொன்ன அது எங்க இருக்கும்? சிவத்துக்கிட்டதான். இப்போ லட்சுமியோ சரஸ்வதியோ இந்திராணியோ சொல்றது இல்ல. சக்தின்னு சொன்னாலே அது எதோடு ஒட்டியது? சிவத்தோடு ஒட்டியது. ஆகவே அப்படி சக்தி என்றால் சிவமும், சிவம் என்றால் சக்தியும் நினைக்கும்படியாக உணரும்படியாக இருப்பதுதான் இந்த சிவபரம் பொருள். சிவம் என்று சொன்னால் அடுத்தது என்ன? சத்தியம். சக்தி என்று சொன்னா சிவம். ஆக இரண்டும் ஒரே பொருளாக இருந்து அம்மையப்பராக இருந்து உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே வந்து ஒவ்வொரு திருத்தலங்களிலும் அந்த சக்திக்கு வெவ்வேறு வேறு, சுவாமிக்கு வெவ்வேறு வேறாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலிலையும் ஒவ்வொரு பெயர். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு காமாட்சி பேர். அந்த காமாட்சி என்பவள் உயிர்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவோள் என்பது பொருள். உயிர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோள் என்பது பெயர். அவள் வந்து சிவபெருமானை தழுவி கொண்டதுனால தனியாக கோயில் இல்லை. சிவபெருமானை தழுவி கொண்டபடியினாலே தனியாக அம்பாள் கோயில்னு சிவன் கோயில்ல கிடையாது. தனியாக இப்ப இங்க இருக்குது அல்லவா, இது மாதிரி அங்க கிடையாது. மூலஸ்தானத்துல சுவாமி அம்பாள் இருக்கலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல மூலஸ்தானத்துல சிவலிங்கத்துக்கு பின்புறத்துல சுவாமி அம்பாள் இருக்கிறாங்க. சுவாமி அம்பாளும் மூலஸ்தானத்துல இருக்கிறாங்க, நடுவில் சிவலிங்கம். அதற்கு மேல காமக்கோட்டம் என்கின்ற இடம் இருக்குது. அந்த காமக்கோட்டம் என்கின்ற இடத்துல அம்பாள் வந்து சுவாமியை பூஜை பண்ணின இடம். அது தபம் இருந்தது. இங்கே சிவலிங்கத்தை மணலார சிவலிங்கம் உண்டு பண்ணி பூசித்தது. அது அந்த பிளத்தில பிள்ளமுன்னா இறங்கி போகணும். காமக்கோட்டத்துல அம்பாள் இருக்கிறது சம தரையில் இல்லை, கீழே இருக்குது. அந்த பிளத்துல வந்து அம்பாள் வந்து தவம் செய்தது. ஆகவே அப்படி வந்து உமாதேவி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து 32 அறங்களையும் பெற்று 32 அறங்களையும் செய்ய அவனால தரப்பெற்று அங்கே உயிர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மூர்த்தி காமாட்சி. அது சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற மூர்த்தி தான், தனியா அம்பாள் இல்லை. அவளுக்கு தோத்திரம் சொல்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, சிவபெருமான் உமாதேவியோடு காமாட்சியோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த உடம்புல பாம்பு போட்டிருப்பார் இல்லவா, உடம்புல பாம்பு இருக்கும்ல, அது அவளோட உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னா பயப்படுவா அப்படின்னு சொல்லி பெட்டியில போட்டு பூட்டி வச்சு விட்டாரு. பெட்டியில போட்டு பாம்பு பூட்டி வச்சுட்டு சேர்ந்து இருந்தாரு. சேர்ந்து இருக்கும் போது இந்த கொன்றைப்பூ மாலை வேற போட்டிருந்தார். கொன்றைப்பூ மாலை, அந்த கொன்றைப்பூ மாலையில வண்டுகள் இருந்துட்டு அது அதை பார்த்து ஓய் பாம்புன்னு பயந்துட்டாலாம். சத்தமும் இருக்கு. அப்படியே அது பயந்து என்ன பண்ணினா, கொஞ்ச நேரத்துல அதுல இருந்து வாசம் வந்தது. அந்த கொன்றை மலையில இருந்து வாசம், வாசத்தை பார்த்த ஒரு பாடு, ஓஹோ இது பாம்பல்ல என்று தெரிந்து அதன் பிறகு சுவாமியோடு ஒட்டி இருந்தாலும் இது. அப்ப சுவாமியும் பாடுறாரு இந்த மாதிரி. அந்த அருளாளர் எல்லாம் சுவாமி இடத்துலதான் இந்த மாதிரி சுவை நகைச்சுவையாகவும் பல வகையான ரசங்களோடு பாடுறது அருளாளர்கள் அங்கதான். உலகத்தாரோடு பேச மாட்டார்கள். இதை உலகத்தார்கள் இப்ப வந்து யார்டையாவது பரியாசமா பேசுறவன்ட்ட நகைச்சுவையா பேசுறவன்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அருளாளர்கள் அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க, இவங்களெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஞானிகள் வந்து அஞ்ஞானிகளோட பேச மாட்டாங்க. எல்லாம் கடவுளத்தான், எல்லாமே ஊடுவது உன்னோடு ஒப்பது உன்னேன்னு கடவுளத்தான் பேசுவாங்க. இதே மாதிரி கருத்துல அப்பர் சுவாமி பாடுறார் திருவதிய தேவாரத்துல. உமாதேவி என்ன பண்ணாலும் அந்த பாம்பு இருக்கிறத பார்த்து பயந்தாளாம். அந்த பாம்பு என்ன பண்ணுச்சா, இவளை மயில்னு சொல்லி அது பயந்துச்சான். இந்த பாம்பை கண்டு அவள் பயந்தாள். அவள் மயில் என்று பாம்பு மயிலா இருந்தா சாப்பிட்டு விட முடியல, கொத்தி விட முடியல, அதனால மயில் என்று சொல்லி அந்த பாம்பு பயந்து. அதுக்கு மேல இந்த தலை மேல போட்டிருக்காரு. அது என்ன பண்ணுச்சான், பாம்பை கண்டு பயப்படுறா, அவளை கண்டு இது பயப்படுது, என்ன இனியாயம் அப்படின்னு அது சிரிக்குதான். கிடந்த பாம்பு அருகு கண்டு அறிவை பேதுற, கிடந்த பாம்பு அருகு கண்டு அறிவை உமாதேவி பேதுற, பேதுறா பயப்பட பேதுற, கிடந்த பாம்பு அவளை ஓர் மயில் என்று ஐயுற சந்தேகப்பட, மயில் போல இருக்கிறாளா மயில் கிடந்துதான் சடைமிசை பிறையும் இயங்கவே. அது ஒரு பக்கம் இயங்கி மூச்சு விடுதான் இந்த பாம்பு கண்டு பெறை கிடந்து நீர் சடைமிசை பிறையும் இயங்கவே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சில தலை சிரிக்குதான். கிடந்துதான் நகுதலை கிடிலவானரு என்பது அப்பர் தேவா. ஆகவே இப்படி ஊன்பிலிற்றும் மழுவாளி கலைவிதனில் ஒன்னாதென்று ஒருந்து நஞ்சம் தான்பிலிற்றும் பாப்பணியை நீப்பவுங்கார் வண்டினங்கள் தரைந்து மூச தேன்பிலிற்று நதுங்கிடுங்கை தெரியலைப்பாம் பெணமருண்ட தெரியல்னாரும் காண்பிலிற்ற திருண்டனையின் காமக்கோட்ட துமையை கருத்துழைப்பாம். கருக்காம கோட்டி மர வினையனைத்தும் உருங்கெய்தி கலகஞ்செய்யும் தருக்காம கோட்டி எல்லாம் அறையெறிந்தாம் இனி எந்தன் தகைசாலன்பு சுருக்காம கோட்டினை சே அரைக்கரம் கொண்டார்க்கு முலை சுவடு நல்கும் திருக்காம கோட்டியம்மை சேவடிதே சேவடிப்போது எப்போதும் சிந்திப்பாமல். இந்த பாட்டு எப்படின்னா, கருக்காம கோட்டி வர வினையனைத்தும் ஒருங்கெய்தி கலகஞ்சியும் தருக்காம கோட்டி எல்லாம் அறையறிந்தான். ஐயால கருவாசம் பண்ணுவதற்கு வித்தாக இருக்கின்ற ஆசையும் பிறப்பு உண்டாவது என்று சொன்னால் அதற்கு வித்து வேணும் அல்லவா. பிறப்பு என்பது ஒரு முளை போன்றது. இந்த முளைக்கு ஒரு வித்து வரும் அல்லவா, அந்த வித்து எதுன்னா ஆசைதான். வித்து ஆசைதான் பிறப்புக்கு, பிறப்பாகிய பயிருக்கு விதையாக இருப்பது ஆசை. இப்ப நெற்பயிருக்கு விதை இருக்குது அல்லவா, அது போல இந்த பிறப்பாகிய பயிருக்கு ஆசைதான் விதை. அந்த மாதிரியான ஆசையும் அந்த ஆசையும் எதனாலே வருகிறது என்று கேட்டால் ஆணவ மலத்தினாலே வருகிறதுங்கிறார். ஆணவ மலம் தான் மூல காரணமாயிருந்து இது ஆசையை எழுப்புகிறது. அப்படி ஆசையை எழுப்புவதனாலே அதனால உலகத்திலே உயிர்கள் செயல்களை செய்து தனக்கு வேண்டியதை பெற வேண்டியும் அதற்கு மேலே வந்து தீய சிதறியிலே சென்று பொருளை ஈட்டியும் பல வகையில பாவங்களை செய்தும் வினையை சம்பாதித்துக் கொள்ளுகின்றன. ஆணவ மலத்தினாலே அதற்கு தீய எண்ணங்கள் உண்டாவதும் ஆசை உண்டாவதும் அதனாலே வினை உண்டாவதும் அந்த வினையினால பிறப்பு உண்டாவது. இப்படி ஒன்றுக்கொன்று காரணகாரியமாக வந்து உண்டிருக்கிறது. இப்படி வருதா, உருங்கையது கலகஞ்சையும் தருக்காம கோட்டியலாம். இப்படி எல்லாம் சேர்ந்து கலகம் செய்தல், கலகம் செய்தல் துன்பத்தை கொடுத்தல், இத்தனையும் சேர்ந்து துன்பத்தை கொடுத்தல். அப்படி உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற அந்த வினைகையும் அந்த ஆணவ மலத்தையும் ஆசையையும் கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக எரிந்து விட்டோம்னார். அந்த ஆசை வினை ஆணவம் முதலான இந்த தீயவைகளை எல்லாமும் கையால விட்டு விட்டோம், சுத்தமாக விட்டு விட்டோம். எந்தும் தகசாலன்பு சுருக்காம கோட்டினை கையாலே இது எதன் காரணமாக அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால், உமாதேவியினுடைய திருவடியிலே உயர்ந்த அன்பை செலுத்துவதனாலே அதை விட்டு விட்டோம்னார். உமாதேவியினுடைய திருவடியிலே அன்பு செல்ல 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 இந்த ஆசை வினை ஆணவம் முதலான இந்த தீய செயல்கள் எல்லாமே விட்டு போகும். அங்கு அன்பு அதிகம் பெருக பெருக இது விட்டு போகும். அங்கு அன்பு குறைஞ்சதுன்னா இது பெருகிக்கும். இங்கே சிவன் திருவடியிலே அன்பு அதிகம் உண்டாச்சுன்னா
இந்த ஆணவம் முதலான தீய செயல்கள் ஆசை முதலான காரியங்கள் இவைகள் எல்லாம் விட்டு போகும்.
ஒன்று பெருகினா இன்னொன்று சுருங்கும், ஒன்று சுருங்கினால் இன்னொன்று பெருகும். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருங்கும். அன்பை பெருக்காம ஆசையை பெருக்குதல். அதனாலே இப்படி திருவடியில உமாதேவியினுடைய திருவடியிலே அன்பை சுருக்காமல் சுருக்காம அக்கோட்டினை அக்கோட்டினை அக்கோட்டினைனா அக்குங்கிற எலும்பு மாலையையும் அதற்கு மேல கோடுங்கிற பன்றி கும்பையும் மாலையாக அணிந்தவனாயும் அவர் கையிலே வந்து அந்த பரமகபாலத்தையுடையவராயும் இருக்கின்ற ஏகம்பவானதுக்கு தன்னுடைய ஸ்தனச்சுவடு முலைச்சுவட்டை நல்குகோளாய் இருக்கின்ற திருக்காம கோட்டியம்மை கையால் அழகு பொருந்திய காமக்கோட்டத்தில் இருக்கிற உமாதேவியினுடைய சேவடி கமலத்தை எப்போதும் சிந்திப்பாவாள். திருக்காம கோட்டியம்மை சேவடி போது எப்போதும் சிந்திப்பாமாள். கையால இந்த சேவடி போது எப்போதும் சிந்திப்பாமாள்ங்கிறது எல்லாருக்கும் சாமானியமாக வராது. ஏதோ ஒரு நேரம் நினைக்கும்படியாக இருக்கும், பல நேரம் மறக்க முடியாது இருக்கும், நினைக்கிற நேரம் கொஞ்சம், மறக்கிற நேரம் அதிகம். இப்ப மாணிக்க வாசகரை போல் நம்ம நினைக்க முடியாது அல்லவா, எப்படி சொல்றாரு அவரு, அது மாதிரி நம்ம நினைக்க முடியுதா, முடியாது. அதனாலே நினைப்ப நேரம் நினைக்கிற நேரம் கொஞ்சமா, மறக்கிற நேரம் அதிகமாகும். அருளாளர்களுக்கு அதுவே வேலையாக இருக்கும், அருளாளர்களுக்கு அதுவே நினைவாக இருக்கும். எப்படியே ஒரு தீய காரியங்களில் ஒருத்தன் பழகிட்டான்னா, ஒரு திருட்டு தொழில ஒருத்தன் பழகிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு என்ன இருக்கும், என்ன அதுலயே சிந்தனை போயிட்டு இருக்கும், எங்க போலாம் எப்படி திருடலாம், அதுதான் சிந்தனை இருக்கும். அது போல ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் என்றால், அந்த திருவடியிலேயே சிந்தனை இருக்கும். எந்த வேலையிலும் எந்த வேலையிலும் எந்த வேலையிலும் எந்த வேலையிலும் என்ன இருக்கும், திருவடியிலேயே சிந்தனை போயிட்டு இருக்கும். அவங்க மறக்கலாம்னாலும் மறக்க முடியாது, மறக்கலாம்னாலும் மறக்க முடியாது. அதை வந்து மறந்தேயும் தன்கடல் நான் மறவாவண்ண நல்கிய அத்திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். மறந்து கூட அவனை நினைக்காமல் இருக்கும்படி என்ன விடாமல் நினைக்க முடியாது. மறந்தேயும் தன்கடல் நான் ஏதோ ஒரு காரணத்தினாலே மறந்துட்டு அவனை நினைக்காமல் இருக்கலாம்னா கூட அவன் விடமாட்டான், அவன் தான் நினைக்க வைக்கிறான். மறந்தேயும் தன்கடல் நான் மறவாவண்ண நல்கிய திறம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். அதனாலே எப்படி சேவடி போது எப்போதும் சிந்திப்பாமல், அதற்கு மேல விகட சக்கர விநாயக கடவுள் தோத்திரம் என்றார். விகட சக்கர விநாயக கடவுள்ங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற விநாயகருக்கு அந்த பெயர். அவர் எப்படிப்பட்டவர்னா, மகாவிஷ்ணுவானவர் பல காலம் சோறுமான பூஜை பண்ணி அதற்கு மேலே வந்து ஒரு நாள் வந்து பூசையில வேண்டிய பூசைக்கு வேண்டிய பூ குறைந்தபடியினாலே தன்னுடைய கண்ணை இடந்து வைத்து சக்கரத்தை வாங்கினார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினார், ரொம்ப பாடுபட்டு தான் வாங்கினார். பலகாலம் தினந்தோறும் தாமரை பூனாலே பூசை பண்ணி அதன் பிறகு ஒரு நாள் பூ குறைய பூ குறையன்னா அவரு தான் எடுத்துக்கிட்டாராம். யாரு? சிவபெருமான் தான் அந்த பூ எடுத்துக்கிட்டாராம்.
இவருடைய அன்பை அளப்பதற்காக, அன்பை அளப்பது, அன்பை அளப்பதுன்னா எத்தனை கிலோ இருக்குது என்று நிறுத்து பாக்குறாப்புல அளக்கும் நெறியன்கிறார் கூட அப்பர் கூட அன்பை அளந்துவார்.
ஆகவே அன்பை நிறுத்து பார்த்தார்ல ஒருத்தருட்ட, யாருட்ட?
நிறுத்து பார்த்தார்,
தராசு போட்டு நிறுத்துவாங்க. அதையினாரே அப்படி வந்து பூவை மறைத்துக் கொண்டபடியினாலே என்ன பண்ணினாரு, தன்னுடைய கண்ணை இடந்து வச்சார், கண்ணை தோண்டி வச்சார். திருமால் கண்ணு, திருமாலுக்கு என்ன கண்ணு? செந்தாமரை கண்ணு. அதனால ஒரு கண்ணை தோண்டி சுவாமியோட திருவடியில வச்சார். இது ரெண்டு தலத்துல சொல்லுது, ஒன்று திருவடிமலையில, இன்னொன்று திருமார் பேர். திருமார் பேர், திருமார் பேருங்கிறது நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கம். திருமார் பேரு, திருமார், திருமால் பேரு பெற்ற தலம், அங்கேயும் சொல்லுது திருவெளிமலையிலையும் சொல்லுது. ஆகவே அப்படி கண்ணை இடந்து வைத்தபடியினாலே சுவாமி தரிசனம் தந்தார். தரிசனம் தந்து வந்து சக்கரத்தை தந்தார், கண்ணை தந்தார். அப்படிப்பட்ட சக்கரத்தை வந்து வீரபத்ர தேவருடைய யுத்த காலத்துல தக்கையாகத்துல வீரபத்தரோட சண்டை போட்டார் அல்லவா, அந்த காலத்துல இந்த சக்கரத்தை விட்டாரு வீரபத்தர் மேல. வீரபத்தருடைய கழுத்துல இருந்த தலைமாலையில ஒரு தலை அந்த சக்கரத்தை விழுங்கி போச்சு, சக்கரத்தை விழுங்கி போச்சு. இந்த சக்கரம் ஏதுன்னா இது சிவபெருமான் சீட்டி பண்ணி கொடுத்த சக்கரம், சலந்தரனை கொன்ற சக்கரம், சலந்தரனை கொன்ற சக்கரம். சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி, நலமுடைய நாரணர்கன்று அருளியவாறு நேடி. சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி, நலமுடைய நாரணர்கன்று அருளியவாறு நேடி. நலமுடைய நாரணந்தன் நயனமிடந்த அரணடிக்கு இடாளி அலராக இடாளி அருளி நன்கான் சாளலோ என்பது திருச்சாளல். ஆமா, சங்கர சக்கரமார்க்கு இருந்தான் வரும், சலந்தரனை பழந்தான் வரும். அதையினாலே இப்படி அந்த சக்கரத்தை வீரபத்திர தேவருடைய மார்பிலே கடந்த பரமதேவருடைய தலை விழுங்கி விட்டது. விழுங்கி விட்டபடியினால பல காலம் அந்த சக்கரை இல்லாமல் சும்மா இருந்துகிட்டு இருந்தார். சண்டைக்கே போகல, யாரோடவும் சண்டைக்கு போய் பேச இருந்தார். அதன் பிறகு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப விசனமாக இருந்தார். அப்போது அந்த விஸ்வக்சேனர் செயலாளர், திருமாலுடைய செயலாளர், அவர் என்ன பண்ணாரு, சுவாமியே மடவு பேசாம அமைதியா இருக்கிறீடே, என்ன காரணம், என்ன சமாச்சாரம்னு கேட்டாரு. அப்படி கேட்ட போது இந்த விஷயத்தை அவர் சொன்னாரு, சக்கரம் கையில இல்லையான்னாரு. கையில ஆயுதம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலே விஷயத்தை சொல்லவும் நான் போய் சக்கரத்தை வாங்கிட்டு வந்தேன்னு வந்தார். செயலாளர் அப்படி கிட்டிக்காரனா இருந்திருக்கான். யாருடைய செயலாளர்? திருமாலுடைய செயலாளர். அவர் காஞ்சி காமகோடத்துக்கு வந்து, காஞ்சிபுரத்துக்கு வந்து பலகாலம் வீரபத்திர தேவரை பூஜை பண்ணியிருக்கிறார். பலகாலம் வீரபத்திரரை பூஜை பண்ண வீரபத்திர தரிசனம் தந்திருக்கிறார். வீரபத்திர தரிசனம் தந்த போது என்ன வேணும்னாரு, சக்கராயுதம் வேணும்னாரு. அதற்காக பூஜை பண்ணனே, எங்க எஜமானுடைய சக்கரம் உங்க கழுத்துல கிடந்த தலை விழுங்கி விட்டதான், அதனால அது வாங்கிட்டு போலாம். அப்படின்னா அதுக்கு விகடக்கூத்தாடுன்னு சொன்னார். அப்படி விகடக்கூத்து ஆடினார் அந்த விஸ்வசேனர். விகடக்கூத்து ஆடிய போது வீரபத்திர தேவர் சிரிச்சாராம். அவர் கழுத்தில் நடந்த தலைமாலையும் சிரிச்சுதான். சிரிச்ச போது கீழே விழுந்துருச்சு, சக்கரத்தை கக்கியது. அதை எடுக்க போகும்போது விநாயகர் அந்த சக்கரத்தை எடுத்து வச்சுக்கிட்டாராம். எடுத்து வைத்துக் கொண்டு மறுபடியும் அந்த விகடக்கூத்து ஆடு என்று சொல்லி அதன் பிறகு சக்கரம் கொடுத்ததாக வரலாறு. ஏனென்று கேட்டால், அந்த சக்கராயுதம் வந்து திருமால் கையில் இருந்து பல அசுரர்களை வெல்லுவதற்காகவும் தேவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் உபயோகப்படுவது. அதற்கு அதிகமான பவர் வர வேண்டும் என்பதற்காக விநாயகர் எடுத்துக்கொண்டார். அந்த சக்கரத்துக்கு அதிகமான பவர் வர வேண்டும் என்பதற்காக வீரபத்திரர் மூலமா பவர், இவர் மூலமா பவர், இப்படி எல்லாம் உண்டு பண்ணுவதற்காக மறுபடியும் நீ அந்த திருக்கூத்தை ஆடினார். அந்த திருக்கூத்தை ஆடினார். அப்படி ஆடிய போது மகிழ்ந்து அந்த சக்கரத்தை விநாயகர் அந்த விசுவசேனர் கொடுத்தாரு. அதே விழிமலர் பூசனை உகற்றி திருநெடுமால் பெருமாளி மீள வாங்கி வழியொழுகா சலந்தரன்மை குருதிபடி முடநாற்றம் மாறும் மாற்றால் புளிமத நீர் வரை ஏற்றி விகட நடப்பூசை உண்டு புதிதா நல்கி படிதபுதன் தாதையினும் புகழ் படைத்த மதமாவை பணிகள் செய்வான். அதனால அந்த சக்கரத்தை தான் வாங்கி அதில் இருந்த குற்றங்கள் எல்லாம் போகும்படியாக செய்து அதை புதிய சக்கரம் போல ஆக்கி அந்த திருமாலுக்கு விசுவசேனர் கொடுத்தவராகிய விநாயக பெருமானை தாதையினும் புகழ் படைத்த தாதையாகிய தன்னுடைய அப்பாவை விட புகழ் படைத்தவராகிய மதமாவை மதத்தையுடைய யானையாகிய விநாயகரை படிதல் செய்வான். குமார கடவுள் தோத்திரம் இது எப்படி பாடுறாருன்னா முருகோட்டம் தரப்பாயி மும்மதமும் ஊற்றெடுப்ப. அதனால முருகோட்டம் முருகு என்கின்ற வாசனை வீசுகின்றதா இருக்கின்ற மும்மதங்களை உடையவும் அந்த மும்மதம் ஊற்றெடுக்கவும் முருவிற்கோட்டும் அதையால ஒளிதல் இல்லாத உருகோட்டை அதையால இரண்டு கோடு உடையதாக மலகளிற்றை இருகோட்டு முதுகளிரா அந்த உருகோடு உடையவராகிய விநாயகரை இருகோட்டோடு ஒரு முடியாக செய்தார். இருகோடுன்னா யானையாக வர செய்தார். எப்போ வள்ளி திருமணத்தின் போது, வள்ளி திருமணத்தின் போது உருகோட்டோடு வராமல் இருகோட்டோடு வந்தார். ரெண்டு தந்தம் கொடுனா தந்தம் இருகோட்டோடு வந்தாரு. உருகோட்டு மலகளிற்றை இருகோட்டு முதுகளிரா உருகோடு உடையவராகிய விநாயகரை இருகோடு உடையவராக உலவ காட்டி காட்டி பருகோ பருகோட்ட நரைகோ நரைவேட்டு பைங்கோட்டு தினைப்புணத்து பரன் மேற்கொண்டு ஐயால வந்த பருத்த யானை முதலான மிருகங்களையும் மற்ற பறவைகளையும் ஓட்டுவோடாகிய தினைப்புணத்திலே பரன் மேலே இருந்து கொண்டு குருகு பறவைகளை ஓட்டுவோடாகிய வள்ளியம்மையை மணந்த குமரகோட்டத்து அடிகள் குலத்தால் ஓற்றி முருகோட்டம் தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவிற்கோட்டு உருகோட்டு மலகளிற்ற இருகோட்டு முதுகளிதா உலவக்காட்டி பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு தினைப்புணத்து பரன்மேற்கொண்டு குறுகோட்டும் படைமணந்த குமரகோட்டத்தடிகள் குலத்தால் ஓற்றி அதையால இப்படி வந்து தன்னுடைய தமையனாராகிய விநாயகரை வேண்டி அதற்கு மேலே வள்ளியம்மைய மணந்தவனாகிய குமார கடவுளை வணங்குவோமாக என்று இந்த பாட்டில் முருகனுக்கு வணக்கம் சொல்றார். குமரன் இருக்கிற கோயிலுக்கு குமர கோட்டம்னு பேர். கோட்டம்னா கோயில்னு பேர், கோட்டம்னா கோயில் என்று பெயர். அங்க காம கோட்டம், அதற்கு மேலே வந்து குமரகோட்டம் என்று தனித்தனியாக இருக்கிறது. அதற்கு மேல வைரவ கடவுள் தோத்திரம் சொல்றாரு. வைரவ கடவுள் என்பவர் உங்களுக்கு தெரிஞ்ச சாமி தான். பைரவர் வைரவர் என்று இரண்டு வகையாகவும் சொல்லப்படும். பைரவர் என்று பெயர். எளியவர் வலியவர் என்று உலகத்தில் இருக்கிறார்கள். எளியவர் வலியவர், எளியவர் என்றால் பலம் இல்லாதவன், வலியவர் என்றால் பலமுடையவன். பலமுடையவன் என்ன பண்ணுவான்னா இந்த பலம் இல்லாதவனை பார்த்து அடிச்சு பேர் வாங்கிடுவான்.
பலமுடையவன் பலமுடையவனோட சண்டை போக மாட்டான்.
அது தெரியுமா உங்களுக்கு?
பலமுடையவனா இருக்கிறவன் தன்னை போல பலஜாலிட்ட சண்டை போக மாட்டான்.
ரொம்ப அப்பாவியா இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் சண்டை போட்டு பேர் வாங்கிடுவான்.
முடவனை மூர்க்கன் கொன்றால்
முடவனை மூர்க்கன் கொள்வது பெருசு இல்லவே.
முடவன் மூர்க்கன் என்றால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும் என்பது விவேக சிந்தாமன்.
அது போல தேவர்களையும் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. பலம் குறைந்தவர்களே பலமுடையவன் போய் அடிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லையே, ஒன்றும் பெருசு இல்லையே. ஒரு யானை வந்து ஒரு எலிய மிதிக்கிறது பெருசு இல்லவே. யானை எங்க, எலி எங்க? அதனால யானை பரமாதம் பரமாதம் சொல்ல முடியுமா? அதுக்கு சமானமான சிங்கத்தோட போய் சண்டை போட்டு பார்க்கணும். அங்க போய் போட்டு பார்த்தா தெரியும். அது போல. ஆனா எளியரை வலியர் வாட்டினால் வலியரை தெய்வம் வாட்டும். எளியரை வலியர் வாட்டினால் வலியரை யாரு வாட்டு? தெய்வம் வாட்டு. அதான் முடவரை முருக்கன் கொன்றால் முருக்கனை முனிதார் முனியை யமன் கொள்ளும் என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே ஒரு பலமில்லாதவனை பலம் உள்ளவன் வந்து துண்டுபடுத்தினானால் அவனை தெய்வம் விடாது. அவனை இன்னொருத்தரை விட்டு அவனை நசுக்கும். தெய்வமே முன்னின்று கண்ணுறுக்கும். அதுபோல இங்க என்ன ஆச்சுன்னா, இந்த மாவலி இருந்தான் பாரு, மாவலி மாவலி வந்து மாவலியை செத்தோர் மாவலி வந்து யாகம் பண்ணினான். அப்படி யாகம் பண்ணிய போது அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, எதையும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது யாகத்தை, இல்லைன்னு சொல்லிட்டு அந்த யாகம் பண்ண பலன் போச்சு. யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடையும் முடியாக செய்வது யாகம். அதுல யாருக்காவது குறைந்து விட்டால் அந்த யாகத்தினால பலன் கிடையாது. அந்த யாகத்தில வந்து நம்ம மகாவிஷ்ணுவானவர் வந்து தானம் கேட்டார். அத தேவேந்திரன் தூண்டி அவரை வர சொன்னான். தேவேந்திரன் வந்து இந்த யாகம் முடிஞ்சிருச்சுன்னா தேவலோகத்தை எல்லாம் முடிச்சிருவான், தேவர்களை எல்லாத்தையும் அடக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த யாகத்தை கெடுத்துரு அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட வேண்ட, அவர் வந்து ஒத்துக்கிட்டு தேவர்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக வாமனாவதாரம் எடுத்து வந்தார். அந்த வாமனாவதாரம் எடுத்து வந்து மாவலி கிட்ட தானம் கேட்ட போது அவன் இல்லேன்னு சொல்லாம கொடுத்துட்டான், இல்லேன்னு சொல்லாம கொடுத்துட்டான். மூணடி தானே கேட்டான், மூணடி அவனுக்கு என்ன பெருசா? அது வந்து இருக்கிறது சின்ன உருவம், சின்ன உருவம், அதுல வந்து மூணடி எவ்வளவு வளர்ந்துருவான், வளர்ந்துக்கிடான். அப்புறம் அளந்துகிட்டான், வாங்கின ஒருபாடு திருவக்கிரமம் வந்தபோது வாமனம் வாங்கின ஒருபாடு திருவக்கிரம அவதாரம். இப்படி திருவக்கிரம அவதாரம் எடுத்து மூன்றடி மண் வாங்கின அளந்தான். அது ரெண்டடி அளந்துட்டு ஒரு அடிக்கு இடம் இல்லை, என்னுடைய தலையில வைங்கினான். தலையில வச்சு பாதாளத்துல சிறையில வச்சுக்கிட்டான், பாதாளத்துல மாவலியை சிறையில வச்சுக்கிட்டான். இப்படி மாவலியை வந்து அவன் அந்த வேளையிலே இவனுடைய வஞ்சகம்னு தெரிஞ்சு சுக்கராச்சாரியாரும் சொல்ல, சுக்கராச்சாரியாரும் சொல்ல, அதையும் கேட்காமத்தான் அவன் வந்து அந்த வேளையில அவன் அசுரனா இருந்து பலம் எல்லாம் இருந்தது, இருந்தாலும் சுக்கராச்சாரியர் சொல்லி தெரிஞ்சும் கொண்டான், இது வஞ்சகம் என்று தெரிந்தும் கொண்டான். தெரிந்து கொண்டு கூட அதை வந்து அவன் இருந்த கொள்கையில் இருந்து மாறாமல் அவனு தரந்து கொடுத்தான். தான் கொண்ட கொள்கையிலிருந்து இல்லைன்னு சொல்லாம கொடுக்கவனும், இது வஞ்சகமாக வந்திருந்தாலும் சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி வஞ்சகமாக அவனை வந்து கொண்டு விட்டான், சிறையில வைத்து விட்டான். அந்த மாவலியை வஞ்சித்தவனாய திருமாலை அதன் பிறகு நரசிம்மாவதாரம் எடுத்த போது அந்த சிங்கத்தை கொன்று தோலை உரித்து சிவருமான் போர்த்து கொண்டார். சிங்கத்தை கொன்று நரசிம்மாவதாரம் எடுத்தார் அல்லவா, நரசிம்மாவதாரம் எடுத்தார் அல்லவா. அந்த நரசிம்மாவதாரம் எடுத்த போது என்னாச்சுன்னா, இரணியனை கொன்ற உடனே உலகத்தையே கலக்க ஆரம்பிச்சுட்டார், இரணியனுடைய ரத்தத்தையும் குடிச்சு விட்டார். அந்த நரசிம்மாவதாரம் எடுத்த போது அதிகமான உக்கரமான வடிவம், உக்கரமான வடிவத்துக்கு அவனை கொன்றது போதல, அவன் ரத்தத்தையும் குடிச்சுட்டாரா? உள்ள போறது ராட்சசனுடைய ரத்தமா? இப்ப குட்டி குடிக்கிற சாமி கூட இருக்குது இல்ல, அது போல இந்த சாமியும் குட்டியை குடிச்சு குடிச்சு ரத்தம் குடிச்சு குடிச்சு குடிச்சதுனாலே அதிகமான குரத்தனம் உண்டாகிவிட்டது, அதிகமான அசுர செயல் வந்து அசுரனுடைய ரத்தத்தை குடிச்சா என்ன இருக்கும்? அதனாலே அந்த உக்ரத்தினாலே அந்த தீய குணத்தினாலே உலகத்தை அழிக்க தலைப்பட்ட போது தேவர்கள் எல்லாம் சிவருமானத்துல சென்று முறையிட சிவருமான் சிம்புள் பச்சியாக வந்து குத்தி அந்த நரசிங்கத்தினுடைய சட்டையை உரிச்சு போத்து கொண்டார். அது வந்தது பைரவர், பைரவர் அத வந்து சட்டநாத சுவாமின்னு பேரு, சட்டையப்பர் பேரு, சீர்காழியில சட்டநாத சுவாமி சட்டையப்பர் சட்டையாக போர்த்து கொண்டாராம். விளங்குதா? இப்படி மாவலி கிட்ட போய் அவனை வஞ்சகமாக அப்படி பண்ணினான், எளியரை வலியர் வாட்டின, வலியரை தெய்வம் வாட்டியது. வலியரை எளியரை வலியர் வாட்டின், வலியரை இருநீர் வைப்பின் அழியற தெய்வம் வாட்டு எனும் முறைக்கு அமைய வந்து தெளியும் மாவலியை செற்றோர், தெளியும் மாவலியை செற்றோர், மாவலியை செற்ற மாவலியை செய்தவனாகிய திருமாலை சிறுத்து அவனை செய்து கவயம் போர்த்த, கவயம் போர்த்தன சட்டையாக போர்த்து கொண்ட வலியுலர் கட்சிக்காவல் வைரவருக்கு அன்பு செய்வான். அதனாலே இப்படி அந்த திருமாலினுடைய நரசிங்கத்தினுடைய தோலை உரித்து சட்டையாக போர்த்து கொண்டபடினாலே அவருக்கு சட்டநாத சுவாமின்னு பேரு. அப்படிப்பட்ட சுவாமியே வணக்கம் செய்வோமாக என்று இந்த பைரவருக்கு தோத்திரத்தை பண்ணுகிறார். அதற்கு மேல திருநந்தி தேவர் தோத்திரம். திருநந்தி தேவரை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா கோயிலும் இருக்கிறவர். ஆனால் இங்க சொல்லுகிற திருநந்தி தேவர் யார் என்று கேட்டால், ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் மான்மழுவும் சதுர்புசமும் திருநேத்திரமும் நீலகண்டமும் சடாமுகடமும் உமாதேவியாய தேவியாய சுயம்பிரகாச பக்கத்தில் இருக்கவும் இருக்கின்ற திருநந்தி தேவர். அந்த திருநந்தி தேவர் இந்த கோயில்ல இல்லை, இங்க இல்ல, இல்ல கரூர்லயும் இல்ல, கரூர் கோயில்ல இல்ல, இங்க அது தெரியும். திருமலைப்பாடிதான் அவரு கல்யாணமே நடந்தது. அவர் திருவையாற்றில அவதாரம், திருமலைப்பாடியில கல்யாணம். திருமலைப்பாடியில இருக்குது, மதுரையில இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்குது, சிதம்பரத்துல இருக்குது, திருவாதவூர்ல இருக்குது, அப்படி பெரிய பல கோயில்ல இருக்கு. அந்த மூர்த்தி இங்க இல்ல. பிரம்மன் தலையை கிள்ளியது, இந்த சிங்கத்தை கொண்டு தோலை உரித்தது. ஆகையினாலே இப்படிப்பட்ட திருநந்தி தேவருக்கு தோத்திரம் என்றாரு. இந்த திருநந்தி தேவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், சிவபெருமானுடைய அம்சம் முழுவதையும் பெற்றவர், சிவபெருமானை போன்ற வடிவத்தை பெற்றவர். அவருடைய கோயிலே முதற் காவலராக இருப்பவர், முதல் வாயில் காவலராக இருப்பவர். திருநந்தி தேவருக்குத்தான் அதிகமான சலுகை, சிவபெருமானத்தில் அதிகமான சலுகை. எது சொன்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவார், யார்கிட்ட சொல்லுவார், திருநந்தி தேவர்கிட்ட தான் சொல்லுவார். அவர் மூலமாகத்தான் மற்ற பேருக்கு வரணும். சிவபெருமான் உபதேசம் பண்ணுகிறார் என்றால் திருநந்தி தேவருக்கு செய்வார். திருநந்தி தேவர் தான் மற்ற எல்லாருக்கும் குரு. அவர் வந்து அந்த அகச்சந்தானத்துல ஒருத்தர், அகச்சந்தானத்துல அவர் தான் முதல் குரு. அவர் மூலமாகத்தான் மற்ற இதுவரையில் நமக்கு வந்திருக்கிற உபதேச வரையில் அவர் மூலமாகத்தான். நங்குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதன் ஆகி, அதனால குரு மரபு இருக்குது அல்லவா. குரு மரபுன்னு சொன்ன இப்ப நமக்கு உபதேசம் பண்ணின குருவில் இருந்து திருநந்தி தேவர் வரையிலும் தட்சிணாமூர்த்தி வரையிலும் விளங்குதா. இந்த நமக்கு உபதேசம் பண்ணின குருவில் இருந்து திருநந்தி தேவர் வரையிலும், திருநந்தி தேவர் தான் முதற் குருன்னு பேரு. நங்கூரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கயம் தொழவனாறு வேத்திரப்படை பொறுத்த, அதனால அவர் கையில பரம்பு வச்சிருக்கிறாரா. திருநந்தி தேவர் கையில பரம்பு வச்சிருக்கிறாரா. அது பரம்பு எதுக்குன்னா இந்த வருஷப்படுத்தி விடுறது, ஆட்களை வருஷப்படுத்தி விடுறது. வருஷப்படுத்தின்னா தேவர்கள் முனிவர்கள் கண்ணர் விச்சாதரர் வித்தியாதரர் கண்ணகருடர் கந்தருவர் இப்படிப்பட்ட கூட்டங்கள் அடிக்கடி போய்கொண்டிருக்கும். இங்கேயே கைலாயத்துக்கு தரிசனம் பண்ண போயிட்டு அவங்க ஆகாய வாய வழியாக போயிடுவாங்க. இப்ப நம்ம மாதிரி பிள்ளைகள் ஏறி ரயில்ல ஏறி குதிரையில ஏறி அப்படி கைலாயம் போறது இல்லை, அவங்க எல்லாம் ஆகாய வழியா நேரா போய் இறங்கிடுவாங்க. ககனவாசிகள்னு சொல்றது, ககன வாசிகள், ககனம்னா ஆகாயம், ஆகாய வழியாக சொல்லுவாரு. இப்ப நம்ம இதுக்கு இலங்கைக்கு வந்து சூரபன் மண்ட சண்டைக்கு போனார்ல முருகன் போனாரா, அப்போது வந்து பூத கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சா, சமுத்திரத்துல இறங்கி போச்சா, சேது பந்தனம் பண்ணல, சேது பந்தனம் பண்ணாம சமுத்திரத்துல இறங்கி போச்சா. அது கணக்காலு கூட தண்ணி இல்லையா, பூத கூட்டங்களுடைய கணக்காலுக்கு தண்ணி இல்லையா. முருகே தண்ணியில இறங்கி போவேன், ஆகாய வழியாக ஆகாய மார்க்கமாக முருகப்பெருமான் சென்றார். நம்ம ஆள் என்ன பண்ணார், ராமசாமி, ராமசாமி ராமசாமி ஏழு நாள் வருணனை நோக்கி தவம் கடந்து, வருணன் நோக்கி வருண ஜபத்தை பண்ணி தர்ப்பாயில் நடந்து, திருப்புல்லானில திருப்புல்லனு புல்லுன்னா தர்ப்ப அணை, அணை திருப்புல்லனை அணையாக வைத்து படுத்து ஏழு நாள் வருணனை மருண மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே படுத்திருந்து வருண வல்ல. அதன் பிறகு கோபிச்சு அக்னியாசிரத்தை விட்டார் சமுத்திரத்துல. அப்படி அக்னியாசிரத்தை விட்ட உடனே சமுத்திரமே குதிச்சு அதன் பிறகு அல வருணன் ராமன் கோபிச்சுக்கிட்டான். அதன் பிறகு வந்து திமிங்கலத்துக்கும் திமிங்கலத்துக்கும் சண்டை வந்துருச்சு. அதை நான் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் வர முடியல, கோபிச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா வருணன். அதன் பிறகு அயால இந்த மாதிரி சமுத்திரத்துல போடுற மண்ணுக்கள் எல்லாம் கரைய விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படி, அதுக்காகத்தான் கரைய விடாம பாத்துக்கிறதுக்கேன் விளங்குதா, அதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன் கரைய விடாம பாத்துக்கிறேன் இந்த மல்லி கட்டு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து போனா வருணன். அதன் பிறகு அயால குரங்குகளை வச்சுட்டு 70 வெள்ளஞ்சேனை எடுத்துடு பலகர் கொண்டு செழுமணி பறவை ஒன்றே கடந்தவன் சிலையோ நான அவை வைக்கப்படும் முடியாத ஒரு கடலைத்தான் கடந்தேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு, சின்ன கடல் அதுவும் வலு அவன் இடு கல் வந்தால் மறிகடல் பரவிவேலை முழுவதும் கடந்த எங்கள் முதல்வனுக்கு அன்பு செய்வான் திருநாவுக்கர சுவாமி. ஒரு கல்ல கொண்டு பரவியாகிய கடலையே கடந்து விட்டார், இந்த கடலையும் கடந்து விட்டார், பரவி கடலையும் கடந்து விட்டார். அவன் அத்தனை கல்ல போட்டு ஒரு கடலைத்தான் கடந்தான், ஒரு கல்ல கொண்டு பரவி கடலையும் கடந்து விட்டார், இந்த கடலையும் கடந்து விட்டார் திருநாவுக்கர சுவாமி. அவன் வந்து திருமாலுடைய அம்சம்னு சொல்றான், திருமாலதான் ராமனா வந்தான்ற. அவன் அத்தனை சேனைகளை வச்சுக்கிட்டு 70 வெள்ளஞ்சேனையை வச்சுக்கிட்டு மரத்தையும் கல்லையும் போட்டு எவனடா கடந்தான்னா ஒரு கடலை கடந்தான். 70 வெள்ளஞ்சேனை எடுத்துடு பலகர் கொண்டு செழுமணி பறவை ஒன்றே கடந்தவன் சிலையோன் நானா, நானா வைக்கப்பட முடியும் முடியாது. வலுவ அமன் சமணர்கள் இடு கல் ஒன்றால் மறிகடல் பறவை வேலை முழுவதும் கடந்த எங்கள் முதல்வனுக்கு அன்பு செய்வான் என்பது திருநாவுக்கரசர் உத்தரம். இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பாட்டு. ஆகையினாலே இப்படி தேவர்களை எல்லாம் வருஷப்படுத்தி விடுதல் அது யாருடைய பொறுப்பு, திருநந்தேவருடைய பொறுப்பு. அப்படி வருஷப்படுத்தும் போது பரமர்கள் எண்ணில்லாதவர்கள், பரமான ஒரு பரமா இல்லப்பா. இப்ப இந்த வில்லேஜ் ஆபீசரு, இன்னொரு வில்லேஜ் ஆபீசரு, அந்த வில்லேஜ் ஆபீசரு, அந்த மாவட்ட கலெக்டர், அந்த மாவட்டங்கள் இப்படி, அது மாதிரி புவனங்கள் தோறும் இருக்கிறார்கள் பரமா. புவனங்கள் ஊரும் பரமாக்கள் வெவ்வேறு. இப்ப இங்க படைக்கிற பரமா தேவலோகத்துல போய் படைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அங்க படைக்கிற வேலையே வேற. அது போல புவனங்கள் ஊரும் பரமா இருக்கிறார்கள், புவனங்கள் ஊரும் விஷ்ணுக்கள், எண்ணில்லாத நாரன்கள், எண்ணிலி பரமர்கள், எத்தனையோ இந்திரர், மண்மிசை மால் பலர் என்றார் போல எத்தனையோ பரமா, எத்தனையோ விஷ்ணு, எத்தனையோ இந்திரர்கள். இப்படிப்பட்டவர்கள் வருஷ வருஷையாக கைலாயத்துக்கு செல்வார்கள். அவர்களை எல்லாம் வருஷப்படுத்தி விடுவதற்காக முந்தி அடித்து கொண்டு பஸ்ல ஏறுற மாதிரி இடங்கள் கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வருஷப்படுத்தி ஒழுங்குபடுத்தி விடுதல். அந்த ஒழுங்குபடுத்தி விடுவதற்கு கையில பரம்பு இருக்கும், எல்லாத்தையும் தலையில அடிச்சு தட்டி வருஷப்படுத்தி விடுதல். வந்திரை அடையிற்றாலும் வானவர் மகுட ஓடி பந்தியன் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியம் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்க நந்தியம் பெருமான் பாத நகமலர் முடிமேல் வைப்பா என்பது திருவிளையாடற்பான சொல்றல்லவா, அது இங்க சொல்றாரு. பங்கயம் துளவனாரும் வேத்திரப்படை பொறுத்த அந்த அவருடைய பரம்புல தாமரை நாறுதான், துளசி நாறுதான், புரியுதா புரியுதா, துளசி வாடையும் இருக்குதான் தாமரைப்பூ வாடை. பங்கயம் துளவனாரும் வேத்திரப்படையால் தாக்கி வேத்திரப்படை பொறுத்த செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் ஓற்றி. அதனால இப்படி சிவந்த திருக்கையுடைய எம்பெருமாராய திருநந்தேவருடைய சிறப்பு பொருந்திய திருவடி கமலத்துக்கு வணக்கம். அதற்கு மேலே காசியில் நின்றும் போந்து கம்பர்தம் அருளப்பெற்று, இது அகத்திய முனிவர் தோத்திரம். அகத்திய முனிவர் தோத்திரம்னா முனிவர்களிலே சிறந்தவர் அகத்தியர், முனிவர்களிலே மிகச்சிறந்தவர் அகத்தியர். அகத்தியரும் பல பேர், அகத்தியரும் ஒரு அகத்தியர் அல்ல பல பேர். அது பரமான் மூலமாக வந்த அகத்தியர் வேறு, சிவன் மூலமாக வந்த அகத்தியர் வேறு, சிவ சிருஷ்டியில அகத்தியர் வேறு, பிரம்ம சிருஷ்டியில அகத்தியர் வேறு. அதனால அது சிருஷ்டிக்கு தகுந்தாப்புல பவர் அதிகம், இந்த அகத்தியரோட அந்த அகத்தியருக்கு பவர் அதிகம். பதஞ்சலி பல்லாயிரம் பதஞ்சலிங்கிறது பதஞ்சலியை போன்ற முனிவர்கள், பதஞ்சலியை போன்ற முனிவர்கள் பல்லாயிரம் பேர். பதஞ்சலியே பல்லாயிரம் சொல்ல முடியாது, சொல்லாம பதஞ்சலியை போன்ற தன்மையுடையவர்கள் பல்லாயிரம். அந்த அந்தஸ்தல அகத்திய முனிவர் காஞ்சிபுரத்துல வந்து பலகாரம் ஜோருமான பூஜை பண்ணி இருக்கிறார். அப்படி பூஜை பண்ணி வந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறாரு. பெற்றதுல இந்த தமிழை வந்து அகத்தியர் தான் முதல்ல உபதேசம் பெற்றிருக்கிறார். சிவபெருமான் யாருக்கு தமிழை உபதேசம் பண்ணினார் என்று கேட்டால் அகத்தியருக்கு தான், அகத்தியருக்கு தான் தமிழை உபதேசம் பண்ணி இருக்கிறார். வந்து குடமுனிக்கு வலியுறுத்தார் புல்லேற்று பாகரினர். அதனாலே குடமுனியாய அகத்தியருக்கு வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியை பாணினி என்கின்ற முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். சமஸ்கிருதத்தை பாணினி என்கிற முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். தமிழை அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா, அதற்கு இணையானா அதுக்கு சமானமாக, எந்த இதுக்கு சமானமாக, வடமொழிக்கு சமானமாக, அதற்கு இணையா, அதற்கு இணையாக என்கும் போது அதற்கு முதன்மை இதற்கு இரண்டாவது. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அடிப்படை உண்மை நல்லா கிடைக்கும். வடமொழியை பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினாரு, அதற்கு இணையாக தமிழை, அதற்கு இணையாக தமிழ்னா அந்த வடமொழிக்கு முதன்மையும் தமிழுக்கு இரண்டாவது. ஒன்னா நம்பர் வடமொழி, இரண்டாம் நம்பர் தமிழ். இப்ப வலது கண்ணு இடது கண்ணு சொல்றோம் அல்லப்பா, வலது கண்ணு இடது கண்ணு சொல்றோம் அல்லவா, இடது கண்ணு வலது கண்ணுன்னு சொல்றது இல்ல, எப்படி சொல்றோம், வலம் இடம் என்று சொல்லுவோமே தவிர இடம் வலம் என்று சொல்லுவது கிடையாது. வலது கண்ணு இடது, வலக்கை இடக்கை, வலக்கை இடக்கை, வலது கண் இடது கண், அப்படிதான் சொல்லுவோம். இடது கண் வலது கண் சொல்ற முறை இல்ல, சொல்லப்படாது. வலது வல வள வளத்துக்குத்தான் முதன்மை. கை ரெண்டு நாளும் இந்த கையினுடைய தன்மை வேறு, இந்த கையினுடைய தன்மை வேறு. இதுதான் சிவன், இது சிவன், இது சிவன், இது ஜீவன். புரியுதா, இது புரிய நல்லா புரியும் உங்களுக்கு. இது சிவன், இது ஜீவன், இது ரெண்டும் சேர வேணும் என்பதற்காகத்தான் சேர்த்து கும்பிடுறோம். இது ரெண்டும் சேர வேணும், சிவ சிவனோடு சிவன் சேர வேணும் என்பதுதான் கும்பிடுறதே. கும்பிடுறதே எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, எல்லா சமயத்தனும் வச்சிருக்காங்க அதிகபட்சம். ஆனால் இந்த உண்மை தெரியாது. வலது கை சிவன், இடது கை சிவன். சிவன் யாரோட சேரணும், சிவத்தோட, அதுதான் கும்பிடுறது. இது மாதிரி ஆகவும் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாறு நாளும் நாளும் என்பது தாய்மானார் பாட்டு. அதனால ஜீவன் சிவத்தோடு சேர என்பதுதான் இந்த நமஸ்காரம். அது போல வலது கண் இடது கண் என்பது போல வலது கண்ணுக்கு தான் முதன்மையே, வலது கண்ணுக்கு தான் முதன்மையே. அதை ரெண்டையும் அதே அப்படித்தானே சொல்றாரு, அதை முதல்ல சொல்லித்தான் அது ரெண்டாவது சொல்றாரு, ஆரியத்தை முதல்ல சொல்லி தமிழை ரெண்டாவது சொல்றாரு. இன்னொரு தேவை, இன்னொரு திருத்தாண்டையும் வடமொழியும் தென்தமிழும் மறைகள்னார், அது முதல்ல சொல்லி அப்புறம் ரெண்டாவது சொல்றார் சொல்றாருல்லவா. அதனால வடமொழி வந்து முதன்மையுடையது, தமிழ் இரண்டாவது. அதற்கு இணையா வலது கண்ணு இடது கண்ணு, இடது கண்ணு ரொம்ப மட்டமானது அப்படி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா, குருட்டு போய சொல்றவன் குருட்டு போய. எந்த அளவுக்கு அந்தஸ்து பவர் இருக்கு அந்த அளவுக்கு இதுக்கு உண்டு, ஆனாலும் முதன்மை வலது கண்ணுக்கு. அதனால முதன்மை சமஸ்கிருதத்து. அதனால வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகவேளான் தொழுதேத்தும் குடமொழிக்கு வலியுறுத்தார். உலகவேளான் தொழுதேத்தும் குடமொழிக்கு வலியுறுத்தார், வலியுறுத்தார் உபதேசம் பண்ணினார். கொல்லேற்று பாகரனில் கடல் வரப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இந்த உலகத்தில் இந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை யாராலே அளவிட்டு சொல்ல முடியும் என்று இவர் தான் பாடுறார், சிவஞான முனிவர் தான் பாடுறார். விளக்குதா, அதனாலே இப்படி தமிழை முதலிலே உபதேசம் பெற்றவர் யார் என்று கேட்டால் அகத்திய முனிவர். தமிழ் முனிவர் பெயரும் தமிழ் முனிவர் என்றும் அவருக்கு பெயர். அதனாலே அகத்திய என்றே ஒரு நூலை இயற்றிருக்கிறார். அதனால அகவருடைய மாணாக்கர் தான் தொல்காப்பியர், அகத்தியுடைய மாணாக்கர் தொல்காப்பியர், எத்தனையோ மாணாக்கர்கள். ஆகவே இவர் முதல் மாணாக்கர் யார் இவருக்கு குரு என்று காட்டால், அகத்தியர் குரு என்று காட்டால் சிவருமாரி. பெருமான் உதயம் பெற்றார். ஆறுமுகம் நமக்கு வந்து ஒரு உதவி செய்ய நினைக்கிறார்னா மாலாவும் செய்வாங்க, ஆறுமுகத்தை சார்ந்தவர்களும் செய்வார்கள் தானே. தலைவர் செய்கிறார் என்றால் அவரை சார்ந்தவர்களும் செய்வார்கள் தானே இல்லையா. அது போல முருகனுடைய அருள், விநாயகருடைய விநாயகர் அருள் வரலை அகத்தியர். அதுக்கு என்ன பெரிய தலைவரை பிடிச்சிட்டு அப்புறம் முடிய பேச, தலைவரை பிடிச்சிட்டா அப்புறம் எல்லாரும் ஜெய்வாக அப்பாவுக்கு வேண்டியவன பிள்ளைக்கு வேண்டாதவனாக இருப்பாங்க. ஆகவே காசியில் நின்றும் போந்து கம்பர்தாம் அருளை பெற்று அதனால காசியிலிருந்து கம்பைக்கு வந்தாராம் அகத்தியர். ஊர் காலத்துல காசியிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அருளை பெற்று. மாசிலா கச்சி மூதூர் மன்னி வீற்றிருந்து திருக்கச்சி ஆகிய காஞ்சிபுரத்துல பல காலம் தங்கியிருந்து பூமியில் ஆசிலா தமிழ் பரப்பி பூமியிலே இந்த உலகத்திலே குற்றமில்லாத தமிழை பரப்பி அருந்தமிழ்க்கு உறவு பூண்ட அதனால அருமையான தமிழுக்கு அதனால வந்து உறுதியை தந்த உறவு பூண்ட பேசினான் மலையவர் பிற் குறுமுனி திருத்தாள் போற்றி அதனால ஒளிபுருந்திய மலையவர்ப்பாகிய புதிய மலையில் இருக்கிற குறுமுனிவராகிய அகத்தியருடைய திருவடிகள் வணக்கம்ங்கிறார். அதற்கு மேல நால்வர் வணக்கம்னு வருது. நால்வர்னா உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஆளுகதான். நால்வர்னாரு சமயாச்சாரியர்கள் நான்கு பேர். அதுல முதல்ல திருஞான சம்பந்தரை பத்தி தோத்திரம் பண்றார். அவரை தோத்திரம் பண்ணும் போது எப்படி தோத்திரம் பண்றாருன்னா திருஞான சம்பந்தர் அவதாரம் சமயத்தை சைவ சமயத்தை நிலநாட்ட வந்தது. சைவ சமயத்தை தைவ சமயத்துக்கு இருந்த சத்துருவை அழிக்க வந்தவர். சைவ சமயத்துக்கு சத்துருவாயிருக்கிற புறச்சமயங்களை அழிக்க வந்தவர். ஆமா, மனையறத்தில் இன்பமுரு மகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலைநின்று ஆடிய சேவடி கமலன் நினைவுற. குடும்பத்தில வந்து சிவகாதவர் பகவதி அம்மையார் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு புத்திரப்பேர் இல்லாமல் இருந்தது. அந்த புத்திரப்பேர் வேண்டி தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருக்கிற காலத்துல எப்படி புத்திரப்பேர் வேண்டினார்கள் என்று சங்கரார் சொல்றாரு. மனையறத்தில் இன்பமுரு மகப்பெருவான் உரும்புவார் அணைய நிலை தலைநின்று ஆடிய சேவடி கமலம் நினைவுற. ஆடிய சேவடி கமலம் நினைவுற. இதுக்கு பல நூல்கள் சொல்லுது. பல நூல்ல சொல்லுதுன்னா ஒரு தவம் உள்ள ஒரு ஞானம் உள்ள புத்திரன் பிறக்கிறான் என்றால் அந்த தாய் தந்தையுடைய தவம் இருக்கும். தாய் தந்தை கிட்ட தவம் இருந்துச்சுன்னா தவம் உள்ள புத்திரன் பிறப்பான். முன்ன பிறவியிலேயும் தவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப தவம் உள்ள வீட்டுல எது வந்து பிறக்கும்? தவம் உள்ளதான் பிறக்கும். சில வீட்டுல தாய் தகப்பன் தவம் செய்வார்கள், அங்க அக்கிரமம் செய்யற பிள்ளையும் பிறந்திருக்கும். தாய் தந்தை ரொம்ப சாந்தமாக தன்மையாக பக்தியோடு இருப்பாங்க, அங்க வந்து பொல்லாதவன் பிறந்திருப்பான், அசுரன் பிறந்திருப்பான். அது காரணம் என்னன்னா இவர்கள் முன்னே செய்த பாவம். முன்ன பிறவியில இப்ப வந்து யோக்கியர்களா இருக்கிறாங்க, முன்ன பிறவியில பாவத்தை செய்திருப்பார்கள். அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக ஒரு புத்திரன் வீட்டுக்குள்ளேயே வந்து பிறந்திருப்பான். வீட்டுக்குள்ளே அவனை வச்சு இவன் பாவத்தை தீர்க்கிறது அவன் மூலமா, இவன் மூலமா, இந்த புத்திரன் மூலமாக அந்த தாய் தந்தை செய்த பாவத்தை தீர்ப்பு. விளங்குதா? அதனாலதான் மேலே தவத்தளவை ஆகுமான் தான் பற்ற சொல்லும் என்று சொன்னால் அவை. அதனால புத்திரன் வந்து அமையறது சாதாரணம் அல்ல, அதுக்கு நிறைய புண்ணிய இருக்க வரும். இப்ப மிருகண்டு மார்கண்டையரை புத்திரன் ஆக பெற மிருகண்டு எவ்வளவு காலம் பண்ணாரு? அவர் உடம்புல மிருகங்கள்லாம் வந்து உராயிட்டு போகுமா அது என்னன்னே தெரியாது அவருக்கு. ஆறு மிருகண்டு மகரிஷி மிருக கண்டூயர்னு பேர். மிருக கண்டூயர் மிருகங்கள் வந்து உராய்ந்து விட்டு போகுமா அதுவே தெரியாம உட்கார்ந்து தவம் பண்ணுவார. அப்படி தவம் பண்ணதுனாலதான் மார்க்கண்டையர் வந்தார். அதனாலதான் யமனை கொல்ல முடிஞ்சது அவரால். மார்க்கண்டையர் யமனை கொண்டுட்டார். மார்க்கண்டையர் யமனை கொண்டு விளங்குதா? அப்படின்னா எவ்வளவு தவம் அது? பரம்பரை தவம். இவர் செய்த தவம், இவர் முன்னே பிறவியில் செய்த எல்லாம் சேர்ந்துக்குது. இல்ல நாலு பக்கத்திலையும் பணம் வந்துச்சுன்னா பேங்கலை போட்டுக்கிட்டு வேண்டியதானே. இப்படி ஞானசம்பந்தர் வேண்டி தாயின் தந்தையும் தவம் செய்தார்கள். மலையறத்தில் இன்பமுறு மகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலைநந்தை ஆடிய சேவடி கவலை நினைவுற. முன் பரசமய நிராகரித்து பரசமயத்தை நிராகரித்து பரசமயம் என்று சொன்னால் புறச்சமயங்களை பரசமயம் என்று சொல்வது. அப்படி அந்த பரசமய நிராகரித்து நிராகரித்து என்று சொன்னால் அவர்களை வென்று அவர்கள் சொல்லுகின்ற கொள்கைகளை மறுத்து அவர்கள் சொல்லுகின்ற கொள்கைகளை மறுத்து நிராகரித்து நீராக்கும். நீராக்கும் என்று சொன்னால் அந்த சமயத்தை சாம்பலாக்குகிற. சாம்பல் ஆக்கும்னா விபூதியை உறுதி பண்ணுகிறார். சாம்பலை ஆக்குகிறோம். சாம்பலை யாரது முதல்ல அந்த சாம்பலை இருக்காது, சாம்பலுக்கே வேலை இல்லை. நிராகரித்து நீராக்கும் புனைமணிப்பூன் காதலனை பரப்போற்றும் தவம் முடிந்தார். அதனாலே அப்படி பரசமயத்தை வெல்லுகிற சிவசமயத்தை நிலைநிறுத்துகிற ஒரு புத்தரன் வேண்டும் என்று தவந்தார். அதே போல கிபி 7 நூற்றாண்டிலே சீர்காழியிலே சிவபாத உருதையருக்கும் பகவதி அம்மையாருக்கும் புத்திரனாக தோன்றினார். சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரத்துல, திருவாதிர நட்சத்திர ஞான சமுதிர அவதாரம். அதனால திருவாரூர் நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினாரு. நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரத்துக்கு இந்த திருங்கிற அடைமொழி, 27 நட்சத்திரங்கள்ல திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் இந்த திருங்கிற அடைமொழி. அதுல இந்த ஆதிரிங்கிற நட்சத்திரம் சிவபெருமானுடைய ஒரு பிரியம் உள்ள நட்சத்திரம். அது ஆதிரையான்னு சிவபெருமானுக்கு பெயர். அப்படி வந்து திருவாரூர் நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினாரு. அப்படி அவதாரம் பண்ணி அவர் பரசமயம் ஆகிய புத்த சமயம் சமண சமயம் இரண்டையும் அளித்தார். பரசமயத்து கோளரி, கோளரினா சிங்கம், கோளரி உழுவையூட்டு கொல்லையான கேளல் குண்டு நாகம் ஓடுகிறடின்னு வருது அல்லவா, கோளரினா சிங்கம். பரசமயம் ஆகிய யானை கூட்டங்களுக்கு சிங்கம் போல வந்தவர். பரசமயம் ஆகிய சமண சமயம் ஆகிய யானை கூட்டங்களுக்கு சிங்கம் போல வந்தவர் கோளரி. பரசமய கோளரியை பாலராவாயரை, பாலராவாயனா பால் ஒழுகி கொண்டே இருக்குதான். பால் அற பால் குடிச்சாருல, அது ஒழுகிக்கிட்டே இருக்குதா, அது எப்படி ஒழுகிட்டே இருக்கு? அதான் கரெக்டா சொல்லி விட்டிய. பாலராவாயன், பாலரா பால் அராவா, அராவாயன்னா பால் இடையராது ஒழுகி கொண்டே இருக்கும். பால் பாட்டாக வந்தது, பால் பாட்டு, பால் பாட்டு. பாலராவாயனை பூம் பழனஞ்சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை, அதையாலே பூக்களையுடைய சோலைகளும் பழன என்கின்ற வயல்களும் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமான், அதையாலே சிறபுரமாகிய சீர்காழியில வந்த திருஞான சம்பந்த பெருமானை, தேயமெல்லாம் குறவையிட உலகமெல்லாம். இந்த குறவை என்பது நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் தெரியுமா, குறவையிடுதல், கொலவை விடுதல்னு கொலவைன்னு சொல்லுவார்கள். அது குறவை தான், அது கொலவைங்கிறது போலி. குறவை இடுதல், குறவைன்னா சப்தம் இடுதல், பாட்பா எந்த செயலுக்கு எந்த செயலை பூர்த்தி பண்ணுகிறார்களோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு சத்தம் இடுதல். ஆமா ஆமா, குறவை இடுதல், குறவை தேயமெல்லாம் குறவையிட, அதையால உலகமெல்லாம் குறவையிட, அதையால வெற்றி முழக்கம் செய்யும்படியாக, அது அப்படி சொல்லணும், வெற்றி முழக்கம் செய்யும்படியாக தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியரதம் குலதெய்வத்தை. இருக்கு ஜாமாதரவனமாகிய 4 வேதங்களில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் தமிழிலே பாடி தந்தவராகி ஞான சம்பந்தர். இருக்கு யஜூர் ஜாம வேதம் ஆகிய வேதங்களில் இருக்கின்ற பொருள்களை வேதப்பொருள் பாடி அப்பொருளாமாபாடி என்றார் போல, அந்த வேதங்களிலே இருக்கப்பட்ட ரகசியங்களை எல்லாம் தமிழிலே பாடி தந்தவராய் தமிழ் வேதம் தந்தருளும் விரித்தருளும் கவுனியதம் குலதெய்வத்தை. அவருடைய அவர் பிறந்த குலம் கோத்திரம் கவுனிய கோத்திரம்னு பேர், ஞானசம்பந்தருடைய கோத்திரம் கவுனிய கோத்திரம். வந்து ஒவ்வொரு பிராமணர்களுக்கு அந்த வம்மிஷம் ஒரு முனிவர் மூலமாக தோன்றியிருப்பது, பிரபலமான முனிவர் மூலமாக, அதனால கவுனிய முனிவர் கோத்திரம். அவர் கவுனியன்னு தேவாரத்திலையும் கடைசியில் சொல்றாரு அல்லவா, அதையாலே இப்படி கவுனியர்தம் குலதெய்வத்தை அந்த குலத்துக்கு விளக்கு போல வந்தவரை. விரவி எவை ஆளுடைய வென்றி வள இளங்களிற்றை, அதையாலே அடியின் உள்ளத்திலையும் கலந்திருந்து, விரவி என்றால் கலந்து, அடியின் உள்ளத்திலே கலந்திருந்து எம்மை அடிமையாக உடையவர், வெற்றியுடைய விளமையுடைய இளங்களில், இளங்களின் யானை இளமையான யானை போன்றவராகிய ஞானசம்பந்தருடைய திருவடியை விரும்பி வாழ்வான். விரும்பி என்றால் அவன் திருவடிக்கு அன்பு செலுத்தி, ஞானசம்பந்தருடைய திருவடிக்கு அன்பு செலுத்தி வாழ்வோமாக. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை, தேயமெல்லாம் குறவை இட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதெய்வத்தை, விரவியமையாளுடைய வென்றி மழை இடங்களிற்று விரும்பி வாழ்வாம் என்பது இந்த ஞானசமுத தோத்திரம். அடுத்த பாட்டு திருநாவுக்கரசர் தேவாரம், அப்புறம் சுந்தரர் மாணிக்கவாசர் இப்படி வருகிறது. ஆகையினாலே இப்படி தோத்திர பகுதியில இப்படி வைரவர் வரலையும் திருநிதியவர் வரலையும் அகத்திய முனிவர் வரலையும் சொல்லி அதற்கு மேல திருஞான சம்பந்தருடைய தோத்திரத்தை இப்படி சொல்லி அப்புறம் திருநாவுக்கரசர் தோத்திரம் சொல்லுகிறாரு. அவரவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக எப்படிப்பட்ட சிறப்புடையவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தால் போல அவருடைய சிறப்பை சொல்லி தோத்திரம் சொல்லுவார். நம்ம பார்வதி உலகம் எல்லாம் பார்வதி பதை.